நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லும் போது சொன்னார்கள், சபுல் முஹலிகாத், அதாவது இஜ்தனிபு அஸ்ஸபுல் மூபிகாத், ஒரு மனிதனை நாசகரமான செயலிலே ஆக்கிவிடுகிற ஏழு விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையை அப்படி நாசப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற ஏழு செயல்கள் துனியாவிலே இருக்கிறது, அந்த ஏழையும் விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அந்த ஏழிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளமீன் சத்திய தூதர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த ஏழு விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் வாழ்க்கையில் நடைபோடுவதற்கு. இப்ப இந்த செயல் இருக்கிறதோட அந்த சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கிறதோட இந்த செய்தி என்ன, அந்த ஏழு செய்தியும் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் பார்த்துக் கொள்வது ஒரு மூமினுடைய ஒரு அறிவாளனுடைய அடையாளமாக இருக்கும். இப்ப அந்த ஏழு செய்திகளை பற்றி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபுல் மூபிகாத், உங்களை அழித்துளிக்கிற ஏழு விஷயங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அதில் ஒன்றாவது அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அஷ்ஷிருக்கு பில்லாஹ், மனிதனை நாசகரமான நிலைமையில் கொண்டு போகிற முதல் செய்தி அல்லாஹ்வோடு இணை வைப்பது, அல்லாஹ்வோடு இன்னொரு பொருளை கொண்டு வருவது. அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, அது எந்த வகையில் இருந்தாலும், அது பொருளாதாரமோ அல்லது பிள்ளைகளோ அல்லது குடும்பமோ, ஏதாவது ஒரு வகையிலே மனிதன் இறைவனோடு அதையும் கொண்டு போய் சேர்த்து இதனாலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த செய்திகள் எதுவாக இருந்தாலும் அது மனிதனை இல்லாமல் ஆக்கிவிடும், மனிதனை மனிதனாகவே வைக்காது அப்படிங்கிறது நம்முடைய அடிப்படை கொள்கை. இப்ப இதுல இன்னொரு செய்தியும் வருகிறது, என்ன அப்படின்னு கேட்டா, குஃப்ரையும் ஷிர்க்கையும் விட்டு தவிர்ந்திருப்பதோடு அதனுடைய அலாமாத்துகளை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். அதனுடைய முஸ்லிமான மோமீனான பின்னாலும் கூட சில பேர், சில சஹாபாக்கள் கிறிஸ்தவ அந்த இது அணிஞ்சிருந்தாங்க சிலுவைய கழுத்துல, யாரும் சொல்லலாம் உள்ள ஃபுல்லா ஈமான் இருக்கு, நாங்க இதை போட்டு பழகிட்டோம் அதனால போட்டிருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அடையாளம் இருப்பதும் கூட மார்க்கத்தில் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. புள்ளைக்கு பொட்டு வைக்கிறான் சில பேர், எதுக்குன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து இது போணுமா, கண்ணு பற்ற கூடாதான், திஷ்டி கழிப்பு, எப்படிங்க திஷ்டி கழிப்பு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ரவுண்டா ஒரு பெரிய பொட்டை தூக்கி வச்சு, இப்ப இது எதெல்லாம் அடையாளமாக அங்கே இடுமோ, எதெல்லாம் குஃப்ருக்கு நெருக்கமாக ஆக்குமோ, அது எதுவுமே மார்க்கத்தில் அனுமதிக்கும். இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வியை கேட்டார், ஹஜ்ரத் பிறந்த நாள் விழா கொண்டாடுறது கூடுமா கூடாதா? எப்படிங்க பிறந்த நாள் விழா கொண்டாடுறது கூடுமா கூடாதா? எது கேக்குறீங்க என்ன? இல்ல சில நண்பர்கள் கேக் கொண்டு வந்து தர்றாங்க, அது திங்கலாமா கூடாதா? நான் சொன்னேன் இதை முன்னாடியே கேட்டா என்ன, ஒரு துண்டு கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லியிருப்பேன்ல. பல பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, கேக்கு திங்கிறது பிஸ்கெட் திங்கிறது இதுக்கு இளைஞ்சலா எதெல்லாம் வருமோ அதுக்கு ஏதாவது ஒண்ண சொல்லி ஒரு கேள்வி கேட்கணும். அவன் கேட்டது கொண்டாடுறது கூடுமா கூடாதா, கடைசியில என்ன வாப்பான்னு கேட்டா, மத்தவங்க கேக்கு தர்றது திங்கலாமா கூடாதா, இதுதானே கேள்வியா கேட்கணும். இப்ப நான் சொன்ன கூடாது, அது திங்கவும் கூடாது, என்ன ஆலிம்சா இப்படி சொல்லிட்டிய, நான் எப்போ வளமையா சொல்றது, என்ன ஆலிம்சா? நான் இப்ப கேட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்ல இப்ப புதுசா நான் இப்படி ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன், ஏதாவது உனக்கு யாராவது கேட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறது, அவர் சொல்லுவார்ல அந்த நினைப்புக்கு நான் போற வரையும் அவன் என்ன விட மாட்டான், அதுக்கு ஒரு சப்ப கிட்டு இதுக்கு ஒரு சப்ப, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் சொன்னாரு, இல்ல அல்லாஹ் கொடுத்த உசுறு எதுங்க, இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் பிள்ளையே இல்ல, 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு, இப்ப அவங்க வந்து ஆசைப்பட மாட்டாங்களா தன் பிள்ளைக்கு 1 வருஷம் ஆயிருச்சு அப்படின்னு கொண்டாடுறதுக்கு, அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு மாட்டி என்ன. ஆனா இந்த 123 இருக்கான்லங்க சரியான அறிவாளிங்க, என்ன அறிவுங்கிறீங்க, அப்படி வளைச்சு நெளிச்சு எப்படியாவது இதுல திரிஞ்சிடலாமா அப்படின்னு தான் பாக்க. நான் அப்பதான் விளங்கிட்டேன், ஓஹோ கேள்வி கேட்பதனுடைய ஆணி வேற இதுதான், நான் இப்ப சொன்ன கொண்டாடலாம் எப்படிங்க பத்து என்ன ஜெத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டாடக்கூடாதுன்னீங்க இப்ப கொண்டாடலாங்கிறீங்க நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசிட்டிய பச்சோந்தித்தனமா கேக்குறான் நான் சொன்னேன் அப்ப கொண்டாடக்கூடாது இப்ப கொண்டாடலாம் அது என்ன அப்ப கொண்டாடக்கூடாது இப்ப கொண்டாடலாம் கேக்கு திங்கிறதுக்காக வேண்டி கொண்டாடக்கூடாது எப்படிங்க கேக்கு விங்கிறதுக்காக வேண்டி பேர் வைப்பு கொண்டாடக்கூடாது இப்ப நீ சொன்னிய அதுக்கு கொண்டாடலாம் சரி அப்ப நான் கேக்கு வெட்டலாம்ல அப்ப அத உருவ மாதிரியே இல்லை அப்பனா கேக்கு வெட்டலாம்ல அவர் கேட்கிறார் அப்பனா கேக்கு வெட்டலாம்ல அப்ப நான் சொன்னேன் ஓகே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்குன்னு நாம் செய்கிற போது அது நம்முடைய அடிமனதிலிருந்து வருகிற போது அது அல்லாஹுக்கு பொருத்தமான வழியில் தான் செயல்படுத்துவதற்கு உரிமை இருக்கிறது நீங்க கேட்டீங்க பத்து வருஷம் ஒருத்தருக்கு பிள்ளை இல்ல பத்தாவது வருஷம் அல்லாஹ் ஒரு மகவை கொடுக்கிறான் அதற்கென்று அவன் அடுத்த வருஷம் ஆன உடனே ஒரு நன்றி செலுத்தக்கூடாதான்னா செலுத்தணும் அந்த இடத்துல தப்பு இல்லை அது எப்படி செலுத்துகிறது அப்படிங்கறதுலதான் வித்தியாசம் இருக்கிறது அதுக்கு கேக்கு வெட்டித்தான் கொண்டாடணும் அப்படிங்கறது அல்ல கேக்கு வெட்டி கொண்டாடணும் அப்படிங்கிறது அது யகூதி நசாராக்களுடைய பண்பாடு இந்த கேள்வி ஆரம்பத்துல தெளிவா கேட்டதா பிரச்சனையே இருந்திருக்காது கேக்கு திங்கலாமா கொண்டாட இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா இப்ப இதை நபி எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கணும் நபி பிறந்த நாள் கொண்டாடினாங்களா அப்ப நபி இப்படி செஞ்சிருக்காங்களா ஏன் இதனுடைய ஆரம்ப கரு என்ன அப்படின்னு சொன்னா பத்து வருடத்திற்கு பின்னால் அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தான் அதனங்க கரு அதனுடைய ரிசல்ட் கேக் விட்டதாக இருக்கக்கூடாது நபி என்ன செஞ்சாங்க நபி செய்தார்கள் நபி திங்கட்கிழமை என்னைக்கு நோன்பு வச்சாங்க நோன்பு வச்சுட்டு சொன்னாங்க திங்கட்கிழமை என்றுக்கு நான் நோன்பு வைக்கிறேன் என்னுடைய ரப்புக்கு பிரியமாக நடந்து கொள்ளுகிறேன் ஏன்னா அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் விளங்குதுங்களா டிஃபரண்ட் கேக்கு வெட்டுறதுல இல்ல பிறந்த நாள் கொண்டாடுறது அப்படிங்கறதும் கேக்கு வெட்டுறதுங்கிறது அல்ல வெளிப்பாடு எப்படிங்கிறது தான் இப்ப அந்த ஆரம்ப அவருடைய நோக்கம் இருக்கிறதே சரியான நோக்கம் என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்து அல்லாஹுக்கு பிரியமானவனாக நடந்து கொள்வது ஆனால் அதனுடைய வெளிப்பாடு தப்பான வெளிப்பாடு இப்ப நபி எப்படி வெளிப்படுத்தினார்களோ அப்படி ஒருத்தர் வெளிப்படுத்துகிறார் என்ன அல்லாஹ் இத்தனை வருஷம் வாழ வச்சிருக்கானே அல்லாஹ்வுக்கு அன்றைக்கு நோன்பு வைக்கிறார் அன்றைக்கு சதக்கா கொடுக்கிறார் அல்லாஹ்வுக்கு பிரியமான வழியில் நடக்கிறாரே அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது இந்த கொண்டாட்டம் இது கூடும் ஏன்னா இதுக்கு பேர் கொண்டாட்டம்னே சொல்ல மாட்டோம் அதுக்கு பேர் இபாதத்துன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் இபாதம் கொண்டாட்டம்னு வழக்கில் சொல்லிக் கொள்ளலாம் அதுக்கு பேர் கொண்டாட்டம் இல்ல அதுக்கு பேர் இபாதத் ஏன் என் ரப்பு என்னை இப்படி செய்திருக்கிறான் என்று நினைத்து அதற்கென்று செயல்படுகிறோம் அல்லவா அதற்கு பேர் இபாதத் உடனே இது வந்து மார்க்கத்துல இல்லாததில்லை அதற்கு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இல்லாததில்லை அதுதான் அதிசயம் சொல்லியாச்சு திங்கட்கிழமை என்னைக்கு நான் நோன்பு வைக்கிறேன் ஏனென்று கேட்டால் நான் பிறந்த தினம் இப்ப இந்த இடத்துல இன்னொரு செய்தி வருகிறது உடனே நம்மால அஜர்த்த அப்ப கொண்டாடலாமா நல்ல வேலை இதுவரையும் தெரியாம போச்சு அடுத்த வருஷத்துல இருந்து போட்டுருவோம் ஒரு டிராமாவை அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது நபி நோன்பு வச்சாங்கன்னா காரணம் இருந்தது இந்த உலகத்திற்கே விடியல் வெள்ளியாக வந்தார்கள் அவர்களுடைய வருகையை பற்றி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முறை பறையடித்துக் கொண்டிருந்தார்கள் நபி வரப்போகிறார் நபி வரப்போகிறார் நபி வரப்போகிறார் எல்லா வேதங்களையும் இதே சொன்னது தௌராத் சொன்னது இஞ்சில் சொன்னது ஜபூர் சொன்னது திருக்குரானும் சொன்னது வந்த நபிமார்கள் அத்தனை பெயரும் சொன்னார்கள் இன்று எது வேதமில்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ எதை வேதமாக நம்புவதற்கு நாம் தயாராக இல்லையோ அந்த யசூர் சொன்னது சாமம் சொன்னது அதர்வணம் சொன்னது எல்லாம் சொன்னது என்னத்தை சொல்லுச்சு நபி வரப்போகிற அப்ப அந்த நபி இந்த உலகத்திலே உதித்த அந்த செய்தி இருக்கிறதே அதைத்தான் நபி சொன்னார்கள் இவ்வளவு பரக்கத்து பொருந்திய ஒரு நிறைவாக நான் உலகத்திலே வெளிப்பட்டேனே இதற்கு நிகராக அல்லாஹுவுக்கு நான் அன்றைய தினத்திலே நோன்பு நோக்கிறேன் விளங்குதுங்களா எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா காரணங்கள் நாம் செய்யக்கூடிய செய்திகள் எல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுவினுடைய தூதருக்கும் பொருத்தமானதாக அல்லாஹுவினுடைய மார்க்கத்திலே உள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு குறிப்பா இப்ப செய்திக்கு வந்துருவோம் பெருனா வருது என்னங்க பெருனா ஒருத்தர் மெயில் அனுப்பியிருந்தார் பெருநா அன்னைக்கு நீங்கள் வாழ்க அப்படின்னு அனுப்பியிருந்தான் சரின்னு சொல்லிட்டு ஏதாவது வாழ்க போடுறானே அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா இங்க மெசேஜ் வர்றதுக்கு இது இருக்காது, மொபைல்ல காலும் போகாது, அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் 30 காசு தானே போடுறாங்க, போடா இன்னைக்கு எத்தி சலாத்துக்கு ஒரு சதக்கா நாய நீ எத்து வச்சு இன்னைக்கு ஓரளவு அழுதுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும். இப்ப அவன் அனுப்பிச்சிருந்ததோட இப்ப கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை, மறுநாள் ஆபீஸுக்கு வந்த உடனே போன் பண்ணி கேட்கிறார், அஜரத் நான் அனுப்பிச்ச எஸ்எம்எஸ் நேத்து வந்துச்சா? வந்துச்சு. என்ன அஜரத், ஒரு மேனர்ஸே தெரியலையா உங்களுக்கு, ஒரு பதில் போடலையாங்கண்ணா இல்லைங்க, ஒரு மேனர்ஸே தெரியல, ஒரு பதில் கூட போடலையா அதுக்குங்கண்ணா. இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்லண்ணா, உடனே ஒண்ணு நல்லா விளங்கிக்கணும், நாம் சில வந்து காலங்களால் கட்டுண்டு விட்டோம், சில செய்திகளுக்கு அடிமையாகி விட்டோம், அதனால் அந்த செய்திகள் எல்லாம் உண்மையாக ஆகிவிடாது. நாம் நம்முடைய மகளையும் நம்முடைய மனைவியையும் போனில கொஞ்சிரோமே அது உண்மை இல்லை, என்னைக்கும் போலித்தனம் தான். என்னைக்கும் மாடி உனக்கு அது வாங்கி தரோம், இது வாங்கி ஜிலேபி வாங்கினதும் லட்டு வாங்கி, என்னதான் சர்க்கரை வார்த்தைகளை பேசினாலும் கூட, போன வாரம் நான் சொன்னது மாதிரி நீங்க ஊர்ல இருந்து உங்க புள்ள இல்ல இங்க இருந்து உங்க புள்ள இங்க கூட இருந்து நீங்க போய் கடையில ஒரு வடையை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பையன் ரெண்டா பிச்சு அந்த புள்ள அதை எல்லாத்தையும் கீழாக்கி திங்கிறதை பார்க்கிறதுக்கும், துபாயிலேருந்து 100 கிலோ பொட்டியை கட்டிட்டு போய் அதை வச்சு நைட்ல எல்லாரையும் கூப்பிட்டு உடைக்கும் போது சொந்த புள்ள அப்படி ஓரமா நின்று அந்த பொட்டியை அப்படி பார்த்து சாக்லேட் பாக்கெட்டை வெளியெடுத்து போட்டாலும் எடுக்காம வாப்பா ஒன்ன தூக்கி தரும்போது வாங்குதில்ல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதே வித்தியாசம் தான் இதுலயும் இருக்கிறது, இதே வித்தியாசம் தான் இதுல இருக்கிறது. நபி அவர்கள் வாழ்த்து சொல்ல சொன்னார்கள், நபி அவர்கள் தங்களுடைய இந்த ஈது பிறநாளுடைய மகிழ்வை சொல்ல சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா உடனே நீங்கள் வாழ்க அப்படின்னு அனுப்புறதில்ல, விளங்குதுங்களா? ஈது பிறநாள் வாழ்த்து அனுப்புபவர்களே வசமா கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். எல்லா பேரும் மொத்தமா ஒரு 150 மெசேஜ் தொலைச்சு எடுத்துடலாம். சரி, நான் இன்னொரு ஏதாவது ஒரு நல்ல செய்தி அனுப்புவான்னு ரொம்ப பேரை பார்த்தேன், ஒரு ஹதீஸ் அல்லது ஒரு ஒரு சுன்னத் இதை நான் இதை நினைவுபடுத்துங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அனுப்ப ஒரு கழுதையும் கிடையாது. அவன் அனுப்பினதே திரும்ப இந்த ப்ரீசியஸ் அகேஷன் அப்படி காட் பிளஸ் அண்ட் கொலக்கட்டை அப்படி வந்து அப்படி என்னையா இதெல்லாம் ரிசல்ட் என்ன அதுக்கு? பார்த்து பார்த்த உடனே நல்லதா போச்சுன்னு இவரு வந்து இவர் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு இல்ல காலையில உட்காந்து இது நம்ம இட்லியும் நல்ல சால்னாவும் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி உடனே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பாக்குறமாங்க. சந்தோஷத்தை பகிர்வதுங்கிறது உள்ளத்துல இருந்து வரணும், மிஷினுக்கு அதை காட்ட தெரியாது. எப்படிங்க மிஷினுக்கு சந்தோஷத்தை காட்ட தெரியாது? சந்தோஷம் என்பதும் பகிர்வு என்பதும் ஈது நாள் என்பது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய ஒரு உபகாரமாக இருக்கிறது. அன்றைய தினத்தில் நோன்பு நோக்க கூடாது, அன்றைய தினத்தில் இஸ்ரா துழுவ கூடாது, அன்னைக்கு அதெல்லாம் செய்யாத, நேர இங்கிருந்து ஓடு, அங்க போய் நின்று மொத்தமா துழுவு, ஊர்ல எங்க எல்லா இடமும் கூடுகிறார்களோ அங்க போ, அங்க உன்னுடைய சகோதரர்களை சந்தி தொழுது முடிச்ச உடனே சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போ, அம்மாவை பாரு, மாமியை பாரு, பாட்டியை பாருன்னு சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா நேரடியான பகிர்வு. துபாயிலே இருந்துகிட்டு 150 மெசேஜ் போடுறது அறிவானத்தனமா இல்ல, பக்கத்துல வர்றதுனால சொல்றேன். ஒருத்தருக்கு ஆசை நான் இப்படி அனுப்பி பழகிட்டேன், நல்ல செய்தி அனுப்புங்க, நல்ல ஒரு ஒரு உணர்வு வருகிற ஒரு செய்தி. இன்னைக்கு போனோம் இங்கிருந்து இதை படித்தேன், இன்னைக்கு இவர் அனுப்பினார் இதுல இருந்து ஒரு செய்தியை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அனுப்புனீங்கன்னா உடனே அதை ஒருத்தர் அனுப்பின உடனே அதை காப்பி பேஸ்ட் போட்டு அதை மொத்தம் அனுப்புறது, இப்படி மாத்தி மாத்தி நம்மளால செய்யற நல்ல காரியம் எடுத்தனுங்க அதை காப்பி பேஸ்ட், ரொம்ப ஈஸியான வேலை. அதனால இது வந்து மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதோ அல்லது வந்து இதுக்கு பதிலோ இதுக்கு பிரியமோ இது இது காசு பூரா வந்து இஸ்ராஃபான காசுகள் தானே ஒழிய இது நன்மையான காசுகளில் போய் சேரவே சேராது. நன்மையான காசு நன்மையான நிலைப்பாட்டில் போகணும்னா நேர போகணும், அவர் கையை பிடிக்கணும், முசாவா செய்யணும், மோனக்கா செய்யணும், என்னுடைய வாழ்த்தை என்னுடைய அந்த மகிழ்ச்சியை உன்னோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன்னு சொல்லணும், இதுக்கு பேர் தான் வாழ்த்து. சரி, இப்போ பெருநாள் அன்னைக்கு என்ன துவா ஓதணும் ரெண்டு பேர் சந்திக்கும் போது அப்படிங்கிறது என்ன சுண்ணத்தான வளமன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான், ஞாபகம் இருக்கா? இப்ப உங்கள ஒருத்தரை எழுப்பி விடுவேன், கேக்கட்டா? பல பேர் கீழே குனிஞ்சுக்கிறா, ஆகா நம்மளை பாத்திர கூடாது தான் சிக்கலா போச்சு. ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருந்தார், எழுப்புவேன் 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 எழுப்புவேன், இப்படி மகஷர்ல எழுப்புற மாதிரி எழுப்பி விட்டாங்க, நம்ம என்னதான் பண்ண முடியும்? ஒரு வரமுறை. சரி, இதோட இன்னொரு செய்தியும் அந்த பையன் கேட்டான். இப்ப செய்திக்கு அந்த பையன் கேட்டான், இப்ப இப்படி யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடலாமா? இப்ப ஒருத்தர் ஒண்ணு வந்து பிள்ளைக்கு கேக்குன்னு கொடுக்குறாருங்க, அவர் பிறந்த நாள் கொண்டாடுறாரு, அவர் வேற ஒரு ஆளா இருக்காரு, இப்ப நம்ம தானங்க நம்ம கேக்கு வாங்கி சாப்பிடக்கூடாது, நம்ம கேக்கு வாங்கி வெட்டக்கூடாது, இன்னொருத்தர் கேக்கு வாங்கி தரார், அதை சாப்பிடலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பே ஹலாலான ரிஸ்கை மட்டும் எனக்கு நீ தந்து, அந்த ரிஸ்க் உள்ள போய் அது ஹலாலான வழியில் மட்டும் வெளியே வர வேண்டும், என்னுடைய அங்க அடையாளங்கள் எல்லாம், என்னுடைய பார்வைகள் உனக்கு பொருத்தமாக இருக்கணும், என்னுடைய நடைமுறைகள் உனக்கு பொருத்தமாக இருக்கணும், என்னுடைய அங்கவயங்கள் உனக்கு பொருத்தமாக இருக்கணும், அது பொருத்தமாக இருக்கணும்னு சொன்னா என் உடலுக்கு உள்ளே போகிற ரிஸ்க் இருக்கிறதே அது சுத்தமாக இருக்கணும். அதனாலதான் சொன்ன திருக்குறான் சொல்லுகிறது, எந்த பொருட்கள் எல்லாம் சாமிக்கு படைக்கப்பட்டதாக இருக்கிறதோ, படையல் போடப்பட்டதாக இருக்கிறதோ, அது சாப்பிடுவது மார்க்கத்திலே ஆகுமானதல்ல. அது வடையா இருந்தாலும் சரி, அது இட்லியா இருந்தாலும் சரி, ஆடு அறுத்து தான் சாமிக்கு படையிடணும் என்பதல்ல. படையிடப்படக்கூடிய பொருட்கள் அது எல்லாரும் சாப்பிடக்கூடிய பொருளான இட்லியா இருந்தாலும் சரி, வடையாக இருந்தாலும் சரி, அது படையலாக ஆக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் உங்கள் மீது ஹுருமத்தாக ஆக்கப்பட்டு விட்டது. இப்ப என்ன நோக்கத்துக்கு அவர் வெட்டுறார் அதனங்க பார்ப்பாங்க, என்ன நோக்கத்துக்கு வெட்டுறார், அதை சாப்பிட்டா அந்த சிந்தனை தான் வரும், அந்த சிந்தனை தான் வரும். இன்னும் சில இடத்துல சொல்லுவேன், போன வருஷம் நியூ இயர் அன்னைக்கு ஆபீஸ்ல, நியூ இயர் அன்னைக்கு, நியூ இயர் அந்த 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேக் பொட்டி பொட்டியா வருது, பொட்டி பொட்டியா கேக்கு, ஏற்கனவே கேக்குன்னா நல்லா பிடிக்கும், கேக்குன்னா நல்லா பிடிக்கும் சொல்றாரு, அஜரத்துக்கு ஒரு ஒரு கிலோ கேக் வாங்கிட்டு வரும், ஒரு கேக்கு தேவையில்லை, யாரும் அப்படி தூக்கிட்டு வந்துடாதியே. அவன் கொண்டு வந்து என்ன வாப்பான்னு கேட்டேன், அவன் சொன்னா கிறிஸ்துமஸ் இன்னைக்கு அதனால கேக்குன்னா. அப்ப கொண்டு வந்து வச்சாச்சு, இப்ப இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னா சிக்கல் ஆகி போயிடும், எவனே தெரியாத ஒருத்தன் அப்படியே இருந்துச்சு அந்த கேக். இன்னொருத்தன் வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன், அப்ப பக்கத்துல இருந்தவர் பார்த்துட்டு கேட்டாரு, என்ன ஆலிமிசா கேக்கு கொடுத்தாக, நீங்க திங்கலன்னா வேணாம்னு சொல்லிட வேண்டியதானே, அதே நான் வாங்கி இன்னொருத்தட்ட கொடுக்கறது, வாங்கி இன்னொருத்தட்ட கொடுக்கறது, இது என்ன பழக்கம்? குறிப்பா இன்னைக்கு வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன், கிறிஸ்துமஸ் கேக்கலையும் நியூ இயர் கேக்கலையும் அது 99% அதுல வந்து ஆல்கஹால் சேர்க்கிறான், அப்படி இல்லைன்னா ஒயின் சேர்க்கிறான், உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாத தெரியல, 99% இந்த இங்க இருக்கக்கூடிய எல்லா இதுல எங்கெல்லாம் செய்யறானோ எல்லா இடத்துலையும் 99% ஒயின் சேர்க்கப்படுகிறது, அப்படி இல்லைன்னா ஆல்கஹால் சேர்க்கப்படுகிறது, அது எந்த கேக்கா இருந்தாலும் சரி, அது பிளாக் ட்ரீ கேக்கா இருந்தாலும் சரி, ஒயிட் ட்ரீ கேக்கா இருந்தாலும் சரி, நல்லா இருக்கும்ல சுவையா, அந்த இதுலையும் கூட கொஞ்சம் ஒயினை சேர்த்து தான் கொண்டு வந்து தரான். எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கை. நமக்கு நம்முடைய மார்க்கம் தான் முக்கியமே தவிர இந்த பொருட்கள் எல்லாம் அல்ல. சரி, இப்ப ஒருத்தர் கொண்டு வந்து அப்படி தராரு, இதை எப்படி எதிர்த்து தடுக்கிறது, இதை எப்படி வேணாம்னு சொல்றது, சொன்னா பிரச்சனை ஆயிரும். சில நேரங்களில் சில பேருக்கு சொல்லி புரிய வைக்க முடியும், அப்ப ஒயின் எங்களுக்கு ஹராம், அதனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னானா அவர் விளங்குவார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா தாராளமாக சொல்லலாம், இவன் விளங்கவே மாட்டான், துளுக்க போயிடாம இப்படித்தான் பேசிக்கிட்டே திரிவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கேக்க வாங்கி வச்சுக்கிட்டு யாராவது அதே அடுத்த இனத்தை சார்ந்தவர்கள் இருந்தால் கொடுத்து விடலாம் அல்லது தூக்கி எறிஞ்சிடலாம், ஒரு தப்பும் கிடையாது. எப்படிங்க ஒரு தப்பும் கிடையாது? எப்படி ஆட ஒரு காஃபி அறுத்துட்டார் அப்படின்னு சொன்னா, ஆடு அறுத்துட்டாங்க, 5 கிலோ கறி இருக்கு, என்ன செய்யறது, பரவாயில்ல இப்ப பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவோம். சில பேரு சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லிக்கிட்டா பரவாயில்ல, சேர்த்து என்ன ஐடியாவோட இருக்கான். இன்னும் அன்னைக்கு வந்து ஒருத்தன் சொன்னா, அவரால் வந்து பிஸ்மில்லா சொல்ல முடியலையா, அதனால ஒருத்தர் டேப்பு பிடிச்சி வச்சிருக்காராம், பிஸ்மில்லா எல்லா ஒரு பிஸ்மில்லா எல்லா, அது ஓடிக்கிட்டே இருக்குமா, இவர் பாட்டுக்கு அறுத்துக்கிட்டே இருக்குது, இப்ப டேப்பு சொல்லுது இல்ல, அப்படி கண்டுபிடிச்சாலும் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க அடே கப்பா. அப்ப எந்த இடத்திற்கும் அறிவோடு நடந்து கொள்ள சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப இந்த குஃபரினுடைய அலாமத்துகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ எது பக்கத்திலையும் போகக்கூடாது. அதான் செய்தி இன்னைக்கு என்னன்னா, குஃபரினுடைய அலாமத்துகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, அது இந்த சாப்பாடு இந்த செய்தி எனக்கு பிடிச்சது பிடிக்காது, இது அதனுடைய பலி கலந்திருந்தது என்று சொன்னாலும் கூட அதை விட்டு மார்க்கம் விரண்டோடு சொல்லுகிறது. அப்ப இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹுவை கொண்டு சிறுக்கு வைக்கக்கூடிய அந்த செயலும், அதற்கு உடந்தையான எல்லா செயல்களும், அது உடலிலே போருவதாக இருந்தாலும் சரி, பார்வையிலே பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது காதிலே கேட்பதாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த குஃப்ரினுடைய அந்த வாசனைக்கு இழுத்து செல்ல போகிற ஒரு செய்தி. அதனால் அது முஹ்லிகாத், உங்களை அழித்து ஒழித்து விடும், அதை கொண்டு தவிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்னாவது செய்தி. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸஹரு சூனியம், சூனியம் வைப்பது, சூனியம் செய்வது, இது இருக்கிறதே ஒரு மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் தள்ளிவிடும். அதனால இந்த சூனியம் வைக்கிற வேலை, இந்த சூனியம் எடுக்கிற வேலை, ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய குடும்பத்தை சார்ந்த எத்தனையோ பெண்கள், இந்துக்கள் வந்து சொல்றான், ஒரு நண்பர் சொன்னார் மதுரையில, உங்க வாய் விட்டு பொம்பளை தாங்க நிறைய வருது, என்னத்துக்குங்க அப்படி செய்ய வருதுன்னா, என் வீட்டுக்காரர் துபாயில இருக்கணும். எவ்வளவு நல்ல எண்ணம் பாத்தீங்களா, எவ்வளவு நல்ல எண்ணம் பாத்தீங்களாங்க, இந்த துபாயில உள்ள பெசிலிட்டி ஊர்ல கிடைக்குமாங்க, இதே மாதிரி ஏசி 24 hours கரண்ட் போவாத சூழ்நில, நினைச்ச உடனே கார்டு போட்டா காசு வர்றது, இங்கிருந்து டாக்ஸி, இப்ப ரயில், அப்புறம் பஸ் என்ன வசதியான ஒரு வாழ்க்கை துபாயில, நினைச்சா என்ன வேண்டாம் சாப்பிடலாம். நம்ம ஊர்ல போய், நம்ம ஊர்ல போய் 11 மணிக்கு பிரியாணி வேணுங்கிறார் ஒருத்தர், என்ன நடக்கும் உனக்கு, நான் அப்படி பார்ப்பான் ஒருத்தன், பைத்தியமா பிடிச்சிருக்கு பஸ் ஏறு அப்படிமா. ஆனா இங்க நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் பிரியாணி வேணுங்கிறார், சாப்பிட்டுக்கலாம். இந்த இப்ப இந்த நல்ல இடத்த என் வீட்டுக்காரர் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி போய் எதை கலட்டி அடிக்கணும்னு தெரியுதா, தெரிகிற மாதிரி இருந்துச்சு, அல்லது இப்படி எல்லாம் நடக்கிற மாதிரி இந்த நிகழ்வுகள் மனசிலே வந்துச்சுன்னா கூட அதனுடைய பொறுப்புதாரர்களாக நீங்கள் ஆகி விடுக்கிறீர்கள். அதனால இவர்கள் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், யாவர்களை எப்படியும் செய்ய முடியாது, அது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா அது ஷிர்கிலே, அல்லாஹ்வினுடைய அழிவிலே கொண்டு போய் விட்டு விடும் என்று பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே சொல்லியிருக்காங்க. ஒன்னாவது அஷ்ருக்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைப்பது. ரெண்டாவது அஸ்ஸஹரு, சூனியம் செய்வது. மூணாவது கத்லு நஃப்சில்லத்தி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், ஏதாவது ஒரு உயிரை கொல்லுவது, ஏதாவது ஒரு உயிரை கொல்லுவது, ஏதாவது அந்த கொல்லுவதற்கு உடந்தையாக இருப்பது, ஏதாவது ஒரு வகையிலே ஒரு உயிரை கொல்லுவது அல்லது கொல்லுவதற்கு உடந்தையாக இருப்பது, எந்த காரியம் செய்தாலும் கூட அது அதிலே வந்துடும். ஹக்கோடு சேர்ந்து ஒரு உயிரை கொல்லணும்னா அது தப்பு இல்லை. ஒருத்தர் தியத், ஒரு மனிதரை கொன்று விட்டார், அதற்கு பகரமாக இவர் கொல்லப்பட வேண்டும்னா அந்த இடத்துல ஒரு கொலை நடக்குது, அது காரணமா இருக்காருனா வேற பிரச்சனை. இப்ப இந்த காரணம், இந்த மனிதர் கொல்லப்படுவதற்கு எந்த ஒரு சான்றுமே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையிலே நாம் தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட முஹ்லிகாத் என்று சொல்லக்கூடிய அழிவு நிலைக்கும். ஹஜரத், நாங்கெல்லாம் எங்க ஹஜரத் கொலை செய்ய போறோம், எங்கெல்லாம் பார்த்தா அப்படி மாதிரியா தெரியுது, சத்தியமா கோழி கூட அறுத்தது இல்லை. ஒருத்தர் அன்னைக்கு சொன்னார், எப்படிங்க சத்தியமா கோழி கூட அறுத்தது இல்லை ஹஜரத், எங்களை பார்த்தா கூட. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் அபுதாபில இருந்து போன் பண்ணார், போன் பண்ணி சொன்னார், அதுல நான் வந்து இதுல ஒரு மருந்து கம்பெனியில வேலை செய்யறேன், எங்களுடைய டீலர்ஷிப், எங்களுடைய மெயினான டீலர்ஷிப்பே என்ன அப்படின்னு சொன்னா கருத்தடை சாதனங்களை இறக்கி உள்ள இறக்குறது. எப்படிங்க கருத்தடை சாதனங்களை உள்ள இறக்கி விநியோகிப்பது, அதை விற்பது. இந்த இடத்துல எனக்கு சின்ன ஒரு மனசு தட்டுது, இது ஒருவேளை கூடுமோ கூடாதோ, இது ஒருவேளை கூடுமா கூடாதா, இப்ப இதுக்கு நான் வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இப்ப அவருக்கு ஒரு பதில சொன்ன, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில சொன்ன, இப்படி செய்யுங்க, உங்களுடைய வழிகாட்டுதல் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வரும், பொறுத்து இருந்து பாத்துக்கிட்டு என்ன உங்களுக்கு வருதோ ஏத்துட்டு போயிட்டே இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த கருத்தடை சாதனைகள் வந்து, சாதனங்களை வந்து அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் உடனே சொல்லுவாரு, ஏன் அப்படி சொல்றீங்க, டாக்டரே ஒரு அம்மாவுக்கு சொல்றான் நீ வந்து கருத்தர சாதனத்தை யூஸ் பண்ணு, இல்லைன்னா மூத்தா பெறுவன்னு சொல்றான். இப்ப இந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த பொருள் தேவை, அறிவு சொல்லுது, இப்ப இந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த பொருள் தேவை, அது அவருக்கு அந்த கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த உசுரே போயிடும். இப்ப அதை கிடைக்க வைப்பதற்கு ஒரு காரணமாக ஒருத்தர் இருக்காரு, அது நன்மையான காரியம் தானே, அதே நேரத்தில் இன்னொரு செயல இருந்து கேட்போம், ஒருத்தன் தப்பு பண்றான், ஒருத்தன் இன்னொரு வேறொரு இல்லாளோடு அல்லது வேறொரு பொண்ணோடு இப்படி ஒரு தொடர்பு குழந்தை உண்டாக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதை பயன்படுத்தலாம். இப்ப இது ஹராம் ஆகி போச்சு. இந்த ஹராம செய்யறதுக்கு துணை நின்றவர் அவரும் காரணமாக ஆவார். அந்த குழந்தை அப்படி உற்பத்தி ஆகி இருந்தால் அதை தடுக்கிற போது அந்த குழந்தையை கொன்ற கூட்டத்திற்கு இந்த பயலும் காரணமாவான், அந்த சாதனத்தை இறக்குனானே அவனும் காரணமாக ஆவான். இப்ப விளங்குதுங்களா? நம்மளுடைய பிசினஸ் ரூட் கொள்றதுங்கிறது நேர கத்தி எடுத்துட்டு போய் சதக் சதக்குன்னு குத்துறது மட்டும் இல்ல, எப்படிங்க அருவாமனையில் வச்சு அறுக்கிறது மட்டுமல்ல, இதே மாதிரி உள்ள எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி. இப்ப அதனாலதான் அவர்கிட்ட சொன்னேன், பாவா இப்படி ஒரு தாட்டு திடீர்னு உங்களுக்கு வந்திருக்குன்னா காரணம் இல்லாமல் வராது. இப்படி ஒரு எண்ணம் சம்பந்தம் இல்லாம தன்னுடைய பிசினஸின் மீது, தான் செய்து கொண்டிருக்கிற பணியின் மீது ஒருத்தனுக்கு வருது, சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா சும்மா வராது. நீங்கள் வழிகாட்டப்படுகிறீர்கள். அதனால என்ன நடக்கணுமோ அது அல்லாஹ்வின் இடத்திலே கேட்டு எந்த வழியிலே போ, இந்த கம்பெனியை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கிடைச்சிருச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு அதனுடைய அடுத்த ஒரு நிலைமையை தருவான். அப்ப அதனால இதே மாதிரி மனிதர்களுடைய விஷயத்திலே இன்று கொலை செய்யாவிட்டாலும் இன்னும் 10 நாள் கழிச்சு ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் நான் வந்து பேஸ்ட் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தேன், அது வந்து இந்த என்னது சைனா ஐட்டமா செகண்ட் மார்க்கெட் என்னது தெரியுமில்லங்க உங்களுக்குலாம் அந்த பொருள் அப்படின்னு சொன்னா விளங்க, அதுல உள்ளது அந்த பேஸ்ட் வாங்கி வாங்கி போட்டு சின்ன வயசுல ஒண்ணும் தெரியல, இப்ப பல்லுலாம் ஆடுது, இப்ப பல்லாம் ஆடுது, ஒரு மாதிரி வந்து என்னால செவச்சு சாப்பிட முடியல சொல்றான். பெனடால் செகண்ட் மார்க்கெட்ல உழவு துனியாக்குள்ள, அப்ப ஒருத்தர் பெனடால் வாங்கி சுரம் போகணும்னு போடுறார், அது போய் கிட்னிய பாதிக்குது. இப்ப இதெல்லாம் இறக்குமதி செய்தவர்களுக்கும் என்ன நடக்கும்? ஹரம் அல்லாஹு இல்லா பில் ஹக் ஆயத்தில் வருகிறது, மன் கத்தல நஃப்சம் பிகைரி நஃப்சின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபக அன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, எவன் ஒருவன் ஒரு உயிரை இன்னொரு உயிரை கொன்றதற்காக வேண்டியோ அல்லது அந்த காரணம் இல்லாமல் வேறு சும்மாவோ அல்லது ஃபசாதை பரப்பணும்னா ஒரு கொலை செய்தான்னா அவன் ஒரு மனிதனை மட்டும் கொன்றவன் போன்றல்ல, அவன் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் கொன்ற கூட்டத்திற்கு அவன் ஆளாக்கப்படுவான். ஏன் அப்படி? அந்த சந்ததி அந்த சந்ததி அந்த சந்ததி, இன்னும் இவனுக்கு எத்தனை சந்ததிகள் வர இருந்ததோ அத்தனை கொலைக்கும் மாப்பிள்ள காரணம் ஆயிட்டாரு, உள்ள புடிச்சு போடுன்றோம் அல்ல. விளங்குதுங்களா? இதுல எந்த காரணராக இருந்தாலும் சரி, நம்முடைய தொழிலினால் நம்முடைய செயலினால் நம்முடைய ஒரு பிசினஸினால் எந்த கார்னர்ல ஒரு உயிர் போகும் என்று இருந்தாலும் கூட அந்த செய்தி யோசிக்க வேண்டிய செய்தி. அது யோசிக்கல அப்படின்னா சபுல் மூலி காத்துல அவரும் உள்ள வர்றார், சபுல் மூபி காத்துல அவரும் உள்ள வர்றார். அப்ப மூணாவது செய்தியாக அல்லாஹு தாலா சொன்னான், இது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஷ்ருக்கு பில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பது, சிஹர் செய்வது சூன்யம் செய்வது கொலை செய்வது, அக்லுர் ரிபா வட்டியை சாப்பிடுவது, வட்டியை சாப்பிடுறது, இதுவும் ஒரு மனிதனை இல்லாமல் ஆக்கிவிடும். இப்ப விளங்குதாங்க துனியா எங்க போச்சு எங்க இருந்துச்சு? நம்ம அடிக்கடி சொல்றோம் இன்னைக்கு தான் திரும்பி பார்க்கிறோம், 30 வருஷத்துல 80 வருஷம் டார்கெட்டியா எங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு 20 வருஷத்துல திரும்பி பாக்குறோம், எங்க நின்னோம், நேத்து நடந்து வந்தோம், அதுக்கப்புறம் கார்ல வந்தோம், அப்புறம் பைக்ல வந்தோம், இன்னைக்கு ஒண்ணு இல்லாம ஆயிட்டவன். இன்னைக்கு அவர்கிட்ட வந்து 3 பில்லியன் இருக்காங்க, எங்கெங்க இருக்கு? பேப்பர்ல இருக்குங்க. பல பிசினஸ் எப்படிங்க 3 பில்லியனுக்கு சொந்தக்காரர், 3 பில்லியனாங்க அவர் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா 3 பில்லியன் பேப்பர்ல இருக்குங்க, பேப்பர்ல, பேப்பர் பில்லியன் தெரியும்லங்க, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. உடனே எக்கனாமி கிரை செய்துங்கன்னா அழுகுறான், இவன் தான் கிரை, இவன் தான் அழுது கிடக்கானே ஒளிஞ்சு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அது வாடுங்க போயிட்டு இருக்கு சுமூத்த. அல்லா சோறு தரவங்களுக்கு தந்துகிட்டே இருக்கான், யாரும் எந்த கவலையும் இல்லாம சாப்பிட்டு போயிட்டே இருக்கான். அப்ப அக்லுர் ரிபா வட்டியை சாப்பிடுவது அப்படிங்கிறது இருக்கே, இதுவும் ஒரு மனிதனை அழித்தொழிக்கிற ஒரு செயல். அப்புறம் அஞ்சாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்லு மாலுல் யதீம், யதீமான அந்த அந்த குழந்தைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுவது. எத்தீமான பிள்ளைகள் நம்முடைய சின்னத்தா பெரியத்தா இல்ல நம்ம குடும்பத்துல யாரும் ஒருத்தர் இறந்திருந்த அந்த சொத்தை எப்படியாவது கபலீகரம் பண்ணி அதை நம்ம எடுத்து அதுக்கு கோர்ட்டுக்கு போய் போய் சத்தியத்தை பண்ணி எதையாவது செஞ்சு எடுறாத அப்படின்னு தின்னான்னா முடிஞ்சு போச்சு, இது இங்கே உலகத்திலே அவளுக்கு குழிய வெட்டிட்டாகன்னு அர்த்தம். அப்ப அக்குலு மாலுல் எத்தீம், எத்தீமான பொருள்களுடைய இப்ப வந்து பொதுவா இந்த எத்தீம் காணான்னு சொல்லிட்டு வசூலுக்கு வருவாக. எத்தீம் காணா ஒரு அஜர்த்தனை சொன்னார், ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன், ஒரு கடைக்கு போயிருந்தேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். போய் கடையில் என்ன அஸ்ஸலாமு அலைக்கும், இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? வலைக்கும் அஸ்ஸலாம். கடைக்காரர் அந்த கடையில் இருந்த பையன் சொன்னா, முதலாளி இல்லை வருத்தப்பட்டு சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் அஸ்ஸலாம். அவர் என்ன சொல்றார்? முதலாளி இல்ல. ஏ இவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு பட்டம் கட்டி வச்சிருக்கா இவங்கெல்லாம். இதனால இப்ப நல்லவன் போனாலும் சரி, கெட்டவன் போனாலும் சரி, எவன் போனாலும் சரி, எந்த இதுவும் தெரிகிறது இல்ல. தலையில ஒண்ணு வெள்ளையா இருக்கா, நாடியில ரெண்டு இருக்கா, போட்டு போடுறா, இது அதே லிஸ்ட் தான், எல்லாத்தையும் ஒன்னா சேருன்றான். அதனால யாருக்கும் வந்து இப்ப செல்லாம் சொல்லக்கூட, கடையில போய் செல்லாம் சொல்லக்கூட பயமா இருக்கிற காலம். இப்ப இந்த எத்தீமான பொருட்களை அப்படி வாங்குகிற அந்த சில பெயர்கள் செய்கிற மோசடிகள், சில பெயர்கள் செய்கிற அந்த கயவாளித்தனங்கள், இதனால எல்லா ஒட்டுமொத்த உலமாக்கனுடைய ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி, பத்து நாள் இல்ல பதினஞ்சு நாள் இருக்கணும், ஒரு நண்பர் ஒரு கிளிப்பிங் காட்டிக்கிட்டு இருந்தார். அதுல ஒருத்தர் ஒரு வந்து இதே மாதிரி எத்தீமான பிள்ளைகளை வச்சு ஒருத்தர் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கார். பல பேர் பார்த்துருப்பாங்க, ஒரு பெரிய நிகழ்ச்சியில வந்துச்சுன்னு சொன்னார். அப்ப அதுல அவன் சொல்றான், அந்த ஆள் சொல்றான், என்னுடைய வந்து என்ன சொல்லுவாங்க, லைஃப் டெஸ்டினேஷன், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே என்னன்னா இப்படி ஒரு பத்து பிள்ளைகளை ஆளாக்கி விட்டுட்டு போயிடணும். ஒரு இருபது பிள்ளைய அங்க படிக்குதுன்னு நினைக்கிறேன், இப்ப இதை எப்படிங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி போற ஆள் கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், நான் வந்து ஒரு இரும்பு பட்டறை வச்சிருக்கேன், இன்னும் ஒரு ரெண்டு தொழில் இருக்கு, அதுகெல்லாம் காசு சம்பாரிச்சு அந்த காசை இதில் போட்டு இந்த பிள்ளைகள் இருக்கு. இன்னும் ஒரு நாலு பிள்ளைய சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா இன்னொரு பிசினஸ் என்ன ஆரம்பிக்கலாம்னு நான் யோசிக்கிறேன், அந்த பிசினஸ் நான் எதை போய் ஸ்டார்ட் பண்ணாலும் கடவுளின் புண்ணியத்தால் ஓடு ஓடு. அவன் என்னத்தை பாருங்க, ஆச்சரியப்பட்டேன், அப்படி அறந்து போயிட்டேன். ஒரு காஃபிர், ஒரு இறை மறுப்பாளன் வச்சுக்கோமே, அது பிள்ளையெல்லாம் பட்ட கிட்டலாம் போட்டு விட்டுருக்கு, இதுக்காக வேண்டினாலும் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வரலாம்னு என்ன வந்துச்சு. இந்தியாவில தான், தமிழ்நாட்டில தான், இதுக்காக அந்த சொன்னா நல்லவா ஒரு வார்த்தை, இன்னும் அஞ்சு பிள்ளைய நான் சேர்க்கணும்னா இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். எவனாவது ரெண்டு பேர் தருவானான்னு நினைக்கல. இன்னைக்கு நம்ம ஆளுகள்ல எத்தீம் காண ஆரம்பிக்கிறதே வசூல் பண்ற மாதிரி நோக்கமாயி போச்சு. அது வசூல் பண்ற மாதிரி நம்ம எப்படி வைத்த கழுவிக்கலாம், இதை வச்சு நம்முடைய அடிப்படை கொள்கை, இதை வச்சு அஜரத் நல்லா தொப்பி போட்டிருக்காரு, நல்லா பயன் பண்றார். அஜரத் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு துவாவை செய்யுங்க, ஒரு பணம் நம்பிக்கிட்டே இருக்கணும். எதுக்குங்க இந்த ஆலிம்சாவை வச்சு நம்ம எப்படியா பிரயோஜனம் அடையலாம், அதோட முடிச்சுக்கோ இவர் வேலையை. இவர் என்ன வேண்டாலும் சொல்லட்டும், பரவாயில்லை. அப்ப அக்குழு மாலுள் எத்தீம், அநியாயமாக எத்தீமான பிள்ளைகளினுடைய எத்தீமான சொத்துக்களை, அந்த அநாதைகளின் அனந்தர சொத்துக்களை தின்பது இருக்கிறதே கர்ண கொடூர பாவம் ஆயத்துகளிலே வருகிறது. மண், அதாவது இன்னல்லதீன யாக்குலூன அம்பாலல் யதாமா புல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, இவர்கள் அநியாயமாக ஏழைகளின் அனந்தர சொத்துக்களை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் நெருப்பை தான் தின்கிறார்கள். சாதாரணமா சாப்பிடல, நெருப்பையே திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறானில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்ப நாலு விஷயமா, அஷ்ருக்கு பில்லா, அஷ்ருக்கு பில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பது, சிஹர் செய்வது. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனை இல்லாமல் ஆக்கக்கூடிய செய்தி. நபி சொன்னார்கள், அழித்து உன்னை இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் உன்னை ஒன்றுமில்லாமல் நாசமாக ஆக்கக்கூடிய செயல்கள், எச்சரிக்கையாக இரு, எச்சரிக்கையாக இரு. அதனால ஒன்னாவது அஷ்ருக்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைப்பது. இரண்டாவது அஸ்ஸஹரு, சூன்யம் செய்வது. மூணாவது அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்வது. நாலாவது அக்லு ரிபா, வட்டியை சாப்பிடுவது. அஞ்சாவது எத்தீமான பொருட்களினுடைய பிள்ளைகளினுடைய அந்த உணவை வந்து கபலீகரம் செய்வது. அத்தவல்லி யௌம ஸஹப், ஆறாவது அத்தவல்லி யௌம ஸஹப், போருடைய நாளையில் புறமுதுகு காட்டி ஓடுவது. போருடைய நாளையில் புறம்புடுகு காட்டி ஓடுவது. இதுக்கு வந்து பல விளக்கங்கள் எழுதப்படுகின்றன. இன்னைக்கு வந்து சண்டையே நடக்கல, இன்னைக்கு எங்கேயோ யாராவது கத்தி தூக்கிட்டு யாராவது போருக்கு ஏறி போயிட்டு இருக்கோமா? இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்கத்திற்கு மார்க்கம் அழிக்கப்பட வேண்டும், மார்க்கத்துக்கு ஒரு துரோக செயல் வருகிற போது கண்டுக்காம போறதுதான் இந்த வேலை. என்னங்க இன்னைக்கு மார்க்கம் அழிக்கப்படுகிறது, மார்க்கத்திற்கு ஒரு பெரிய அவப்பெயர் வருகிறதுன்னா எவன் ஊடோடா போட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு பாருங்க, எதுவும் தெரியாத மாதிரி. இதுதான் இந்த இதனுடைய அர்த்தம். அப்ப மார்க்கத்திற்கு ஒரு அவப்பெயர், மார்க்கத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வருகிறதுன்னா என் உயிரை எடுத்தாவது அதை துடைத்து விட்டு நான் ஷஹீதாகி விடுவேன் நினைக்கிறாரே, அது அதனுடைய மாற்றுக் கொள்கை. அப்ப இந்த செய்தியையும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு செய்தியை சொன்னார்கள், உலகமே திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு செய்தி, உலகமே இன்றைய தினத்திலே யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி. அதே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினான ஒரு பெண்ணின் மீது அபச்சொல் சொல்லுவது, ஒரு மூமினான பெண்ணின் மீது அபச்சொல் சொல்லுவது. ஒரு காலத்துல ஆரம்பத்துல நான் இங்க வந்த புதுசுல ஊருக்காரர்கள்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒன்னா சேர்றாகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்காரர்களை பார்க்கலாம், அங்க அவளை பார்க்கலாம். எப்படிங்க ஊருக்காரர்கள்லாம் ஒன்னா சேர்றாள் இன்னைக்கு? ஒரு தெரியாதனமா கூட்டிட்டு வந்துட்டா அப்படி தெரியாதனமோ நின்று சொல்றான், தெரியுமா மாப்பிள்ள பெரிய தெருல உள்ள இந்த பொண்ணுக்கும் கடத்தெருல உள்ள அவருக்கும் ஒரு மாதிரி இதுவா அப்படி ஆடி போயிட்டேனா. ஒரு சின்ன பைய பேசிக்கிட்டு நிக்கிறான் இந்த செய்திய, ஒரு சின்ன பைய பேசிக்கிட்டு நிக்கிறான். அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எங்க ரூம்ல போனாலும் சரி எதுக்கு போனாலும் சரி தெரியாதா இவங்களா, அவங்க அப்படி இவங்க இப்படி. சகோதரர்களே, ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன், யாராவது ஒரு அபலையின் மீது இட்டு கட்டுவது என்பது இருக்கிறதே கர்ண கொடூரமான பாவத்திற்கு இடானது. அல்லாஹ் சும்மா ஒட்ட மாட்டான், தெரியலன்னா வாய் மூடிக்கிட்டு போய்கிட்டே இரு. தெரியாது இல்ல இருக்கலாம், அல்லது ஒருத்தருக்கு ஷக்கு இது இப்படி இருக்கலாம், அல்லது வாயே திறக்காத போய்கிட்டே இரு. உன்னை காலி ஆக்கி போடும் ஒரு செய்தி, அபலையான பெண் அவள் எங்கோ இருக்கிறாள், உன்னை பத்தி அவள் யோசிக்கிறதும் இல்லை, உன்னை பத்தி பேசுறதும் அல்ல. அப்ப அந்த இடத்துல போய் நின்னுகிட்டு ஒரு இட்டுக்கட்டான ஒரு செய்தியை சொல்லுவதோ அல்லது இட்டுக்கட்ட மாறி உள்ள எந்த செய்தியும் இது பண்றதோ இது எதுவும் கூடாது. ஹஜ்ரத், நான் அப்படிலாம் பேசுறது இல்லை ஹஜ்ரத், ஆனா இன்றைக்கு சில நேரங்களில் சில காரியங்கள் நடந்தேறும் நம்மையே அறியாது போன்று. என்னங்க சில நேரங்களில் சில காரியம் நடந்தேறும் நம்ம ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வேலை வாக்கும் ஆபீஸ் தானங்க மாப்பிள்ள அப்படிம்பாரு, விளங்குதுங்களா தெளிவா விளங்குமே யாராவது பார்த்து அல்லாஹ் நாளைக்கு சும்மா விட மாட்டான். அல்லாஹ் நாளைக்கு விளையாட்டுகள் ஒரு காலத்திலே வினையாகவே ஆகிவிடும், விளையாட்டுகள் வினையாகவே ஆகிவிடும். ஹதீஸ்ல வருகிறது, ஜித்துஹுன்ன ஜித்துன் ஹஸ்லுஹுன்ன ஜித்துன். சில காரியங்கள் இருக்கிறது விளையாட்டாக சொன்னாலும் அது வினையே, வினையாக சொன்னாலும் அது வினையே. நபி சொன்னாங்க சில காரியங்கள் இருக்கிறது அது விளையாட்டாக சொன்னாலும் வினையே, அது வினையா சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் அது வினையே. அது என்ன காரியம்? மூன்று காரியங்கள் அப்படி இருக்கிறது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று காரியங்கள், அது நீ விளையாட்டா சொன்னாலும் அது வினையாகத்தான் ஆகும், நீ வினையாக சொன்னாலும் அது வினையாகத்தான் ஆகும். ஒன்றாவது திருமணம். ஒரு அப்பா இல்ல இவர் அம்மா இந்த என் மோளை இங்க கட்டி கொடுத்துட்டேன், இல்ல இதே மாதிரி சில உனக்கு என் மோளை கட்டி திட்டேன்பா அப்படின்னு சொன்னாலோ கல்யாணம் நடந்துவிடும். அதே மாதிரி தலாக்கு, பொண்டாட்டிகிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது உன்னை தலாக்கு விட்டேன் அப்படின்னு சொன்னார்னா தலாக்கு நடந்துரும். அதுக்கு மேல இவர் கூடினார் அப்படின்னு சொன்னா இவர் ஹுருமத்திலே கூடுகிறார், அது ஹராம், அதுக்கு பேரு ஜினா. இப்ப அந்த அம்மா திரும்ப இதா இருக்கணும், அந்த இதால மீக்கணும், இது பூரா நடக்கணும். விளையாட்டாக சொன்னாலும் மார்க்கம் சொல்லுகிறது, விளையாட்டாக தலாக்குட்டேன்னு சொல்ல முடியாதே, அது வினைதான் அப்படின்னு மார்க்கம் சொல்லும். அதே மாதிரி ரஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை ஒருத்தர் தலாக்கு விட்டார், அந்த தலாக்கில் இருந்து மீட்டுக் கொள்ளுகிற தலாக்கு ரஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த பெண் இத்தாவில் இருக்கும் காலத்தில் அந்த பெண்ணை வந்து நான் திரும்ப என்னுடைய மனைவியாக ஆக்கிக்கொண்டேன்னு விளையாட்டுக்கு அவர் சொன்னாலும் அந்த பெண் மீண்டுருவா. இப்ப இந்த செய்தியை சொல்லிவிட்டு மார்க்கம் சொல்லுகிறது, இது விளையாட்டா நான் சொன்னேன் நீ சொன்னாலும் அது விளையாட்டாக ஆகாது, அது வினையாகவே தான் ஆகும். அதனால கதுஃபுல் முஹ்சனாத், கண் ஜாடையால் யாரையாவது, அதாவது பெண்களை, தூய்மையான பெண்களை, முஸ்லிமான பெண்களை, முஸ்லீம் இல்லாத பெண்களையும் இட்டு கெட்டு அப்படின்னு இருக்கிறது இருக்கிறதே, இது அல்லாஹ்வினிடத்திலே நம்மை அழித்தொழிக்கக்கூடிய செயல். இன்னும் ஹதீஸ்களிலே வருகிறது, அப்படி தெரியாமல் ஒருவர் ஒரு பெண்ணை பற்றி இப்படித்தான் நடந்துச்சு அப்படின்னு சத்தியம் செய்கிறார், இப்படித்தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா அவருடைய அது இல்லைன்னு ஒரு காலத்தில் நிரூபிக்கப்பட்டால் வாழ்க்கையிலே அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு மார்க்கம் அங்கீகரிக்காது. சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி இருக்கிறதே, தனி மனித உரிமை அது. மார்க்கம் ஒரு மனிதனுக்கு தந்த பெரிய உரிமை. எங்க கோர்ட்ல ஏறி அவர் சொல்றார், நான் பார்த்தேங்க, இது மார்க்கம் ஒரு மனிதனுக்கு தந்த பெரிய உரிமை. ஒரு பெண்ணின் மீது இட்டு கட்டினான் என்று சொன்னால் அந்த உரிமையை மார்க்கம் பறித்துக் கொள்ளும். அவன் மௌத்தா போற வரை யாருக்கும் சாட்சி சொல்லவே முடியாது. அப்படி சொன்னாலும் அந்த சாட்சி எடுபடாது. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனால வாய்க்கு வந்தபடி பேசுவது என்பதல்ல, தெரியாதவர்களை பற்றி வாய் மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும்னு. அப்ப இந்த ஏழு காரியங்களையும் சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது அழித்து ஒழித்து விடும், மனிதனை இல்லாமல் ஆக்கிவிடும், நாசமாக ஆக்கிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே இந்த காரியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.